அன்பின் பரலோக பிதாவே, இன்னொரு மகிழ்ச்சி நிறைந்த ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இம்மற்றும் எங்களோடு கூட இடைப்பட்ட தேவன், தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் சந்தியும், எங்களுக்குரிய ஆவிக்குரிய மன்னாவை நீர்த்தாரும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யவும், அதன் மூலமாக நாங்கள் இன்னும் உமக்குள்ளாக வளரவும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஐ கிரீட் யூ ஆல் இன் தி நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் த கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் லெந்து காலங்களில் வரும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கிறோம். ஒருவேளை லெந்து காலங்கள் அதிகமாய் தற்பரிசோதனை காலங்கள் என்று சொல்லுவார்கள். The Lenten season is the season that is to realize our own self. நம்மை நாமே ஆராய்ந்து அறிகின்ற ஒரு காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையிலே ஆராய்ந்து சில காரியங்களை நாம் புரிந்து கொள்கிறோம், சில காரியங்களை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. Some of the things we understand what is going on in our own life, and sometimes we don't even understand why it is. Yen avigal endru solli indha naalile nammudaiya vaasiga keta mudhal veda pagudiyai nam thirupi veithukolvom. Jeevanai kaakkindra viswasam alladhu life saving faith eppadi pattadu endradhai dhaan nam indraki sindhikka irukkom. Kristukkul periyamanavargale, இந்த லெந்து காலத்தில் நாம் அதிகமாய் நம்மிடத்தில் நாம் ஆராய வேண்டியது என்னவென்று சொன்னால், வி ஹாவ் டு லுக் அட் அவர் ஓன் லைஃப். எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என்னுடைய பலவீனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவன் என்னை எப்படி சந்திக்கின்றார், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எதற்காக நான் காத்திருக்கிறேன், அல்லது சில சாதாரண உலக பிரகாரமான பயங்கள் அல்லது எதிர்பார்ப்புகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, இந்த லெந்து காலம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம். வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஏற்ற தாழ்வுகளோடு இருக்கிற ஒன்று. லைஃப் இஸ் ஆல்வேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இன்பமும் துன்பமும் கலந்தது, சுகமும் சுகவீனமும் கலந்தது, வெற்றியும் தோல்வியும் கலந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், நமக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு சம்பவம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு விதவை இருக்கிறாள். அவள் ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவியாக இருக்கிறாள். அவளுக்கு இரண்டு குமாரர்கள் இருக்கிறார்கள். அவளுடைய வாழ்க்கையில ஒரு கடினமான நேரம் வந்துவிட்டது. அவளுடைய குமாரர்களை எல்லாம் அடிமையாக கொண்டு செல்லும்படியாய் கடன்காரன் வந்து அங்கே நிற்கிற ஒரு நிலையில், அந்த பெண் எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே போய் தன்னுடைய பிரச்சனையை கொண்டு வருகிறாள். பிரியமானவர்கள், இந்த பெண்ணை குறித்து அவளுடைய பெயர் வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. அவள் யார் என்பது தீர்க்கமாக தெரியாது. ஆனால் அவள் உபதியா தீர்க்கதரிசியினுடைய மனைவியாக இருக்கக்கூடும் என்று சொல்லி வேதாராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். உபதியா இதே காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எதற்காக உபதியா தீர்க்கதரிசி எடுக்கிறோம் என்று சொன்னால், அங்கே ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:4 உபதியாவினுடைய பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கே உபதியா ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் தீர்க்கதரிசியாக தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தோடு கூட அவர் இருக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகளை எல்லாம் பாதுகாக்கிற ஒரு பணியில தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். வாசியுங்கள். யோசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற பொழுது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே வாழ்ந்த ராஜாக்கள் துன்மார்க்கமாக வாழ்ந்ததினாலே தேசத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு வாழ்க்கை என்பது கடினமாய் மாறியது. தேவனுடைய வார்த்தை வருவதை தீர்க்கதரிசிகள் மாற்றி சொல்ல முடியாது. உண்மையை சொன்னால் அங்கே ராஜாக்கள் கொன்று போடுவிடுவார்கள். எனவே இவர்கள் உயிருக்கு பயந்து ஒளிந்த ஒரு வாழ்க்கை நிலையில் வாழ்ந்து வந்தார்கள். மாத்திரமல்ல, அங்கே தீர்க்கதரிசி சிறு வயதிலே அல்லது இளம் வயதில் இறந்ததினாலே அவர் அநேக உதவி செய்ததினால் பல இடங்களில் கடன்பட்டவராக அவர் மரித்து போகிறார். இப்பொழுது அந்த கடன்பட்டதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், அங்கே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இப்போ வந்து கடன் கொடுத்தவன் அழைத்து செல்லக்கூடிய அல்லது அடிமையாக கொண்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கடன் தந்தவர்களை கடன் வாங்கினவன் சரியாக செலுத்தாத பட்சத்தில் அவர்களை அடிமையாக கொண்டு செல்லுகின்ற ஒரு பழக்கம் அந்த நாட்களிலே இருந்தது. எனவே இந்த பிரச்சனையை குறித்து நம்ம பார்க்கும்போது இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. தட் இஸ் சம்திங் லைஃப் த்ரெட்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கை இனி அடுத்து என்ன ஆக போகிறது என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம துதி ஆராதனை நேரத்தில் நம்ம அநேக காரியங்களை கேள்விப்பட்டோம். சில காரியங்கள் நம்முடைய விசுவாசத்திற்கே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இந்த விதவையின் வாழ்க்கையும் கூட அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சான ஒரு வாழ்க்கை தான். ஏனென்று சொன்னால் அடுத்த கட்டம் என்ன என்று அவளுக்கு தெரியாது. ஏனென்றால் புருஷனும் இல்லை, ஒரு பக்கம் கடன், பிள்ளைகளை அடிமைப்படுத்துவதற்கு அங்கே கடன் கொடுத்தவன் வந்துவிட்டான். இனி வாழ்க்கை கசந்து போய்விட்டது. சில நேரங்களில் வேலை இழப்புகள், பிரியமானவர்களை இழப்பது, தோல்விக்கு பின் தோல்வி வருவது, எதிர்பாராத வியாதிகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் கூட கசந்த ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு நம்ம இந்த ஸ்திரீயின் வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளப் போகிற பாடம் என்னவென்று சொன்னால், அவளுடைய விசுவாசம் எப்படி அவளையும் அவள் குடும்பத்தையும் அவள் பொருளாதாரத்தையும் அவள் வாழ்க்கை சூழ்நிலையையும் மாற்றி அமைத்தது என்பதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே விசுவாசம் என்கிற தலைப்பிலே பல கருத்துக்கள் கொடுக்கப்பட்டாலும் சுருக்கமாக மனிதன் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தேவனை விசுவாசிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கவும் அதற்கு கீழ்ப்படிவதுதான் விசுவாசம் என்று சொல்லி வேதம் ஒரு வரியில் நமக்கு பதில் தருகிறது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை இந்த லெந்து நாட்களில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். ஒருவேளை இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையின் கடினத்தில் ஒருவேளை நம்ம இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வேறு விதமான கடினங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது காரியம், இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது விசுவாசம் என்பது எப்படி காணப்பட்டது என்று சொன்னால், Faith is a connector between the source and the need. விசுவாசம் என்பது ஆதாரத்தையும் அல்லது ஆரம்ப நிலையில் அல்லது எல்லாம் உள்ள பரிபூரணத்தையும் ஒன்றுமில்லாத இயலாமையையும் இணைக்கின்ற பாலமாக விசுவாசம் செயல்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் சோர்ஸ் இருக்கிறது, ஃபுல் 100%, இன்னொரு பக்கம் நீட் இருக்கிறது, 100%. ஆனால் இந்த இரண்டையும் இணைக்கிற பாலமாக விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதை தான் நாம் முதலாவது கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கை தேவைகள் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. தேவனுடைய கரம் எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இரண்டையும் இணைப்பது யார்? அந்த இணைக்கின்ற பணிதான் இங்கே நடைபெறுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, Faith is a bridge, it is invisible. அது நம்முடைய பார்வைக்கு தென்படாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசத்தின் பாதை வழியாக நம்மளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்.
So the bridge that carries things from one corner to another corner. குறைவுள்ள மனிதன் நிறைவுள்ள தேவன் அனுதினமும் சில காரியங்களை பகிர்ந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். The source is always available. எப்பொழுதும் நமக்கு கிடைக்கக்கூடிய மூலதனம் அங்கே இருக்கிறது. But only thing, we need to have a right connection. சில நேரங்களில் சரியான கனெக்ஷன் இல்லை என்று சொன்னால் சோர்ஸ் எவ்வளவு இருந்தாலும் நீட் உள்ள இடத்திற்கு சரியாக பொருட்களை கொண்டு செல்ல முடியாது. ஸோ வி நீட் த ரைட் கனெக்ஷன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ இந்த ஸ்திரீயின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே தொடர்பு படுத்துவதற்கு அந்த பாலமாக அமைவதற்கு எதையெல்லாம் அங்கே அவள் பயன்படுத்தினாள் என்று பார்க்கும்போது முதலாவது காரியம் நம்ம பார்க்கிறோம். The woman found the right source. சரியான மூலதனம் எங்கே என்பதை அவள் கண்டுபிடித்தாள். வேதம் சொல்லுது, வாசியுங்கள் 2 ராஜாக்கள் 4:1. போதும் பிரியமானவர்களே, அந்த தேசத்தில் எத்தனையோ செல்வந்தர்கள் இருந்திருக்கலாம். அந்த தேசத்தில் வசதி வாய்ப்புகளோடு மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மற்றவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பெண் தீர்க்க தரிசியின் இடத்தில் போய் தன்னுடைய தேவையை சொல்லுகிறாள். த டாக்ஸ் அபவுட் ஷி ஃபவுண்ட் த ரைட் சோர்ஸ், சரியான மூலதனம். அவள் புருஷனும் ஒரு காலத்திலே தீர்க்க தரிசியாக இருந்ததினால் அவள் தன் புருஷனிடத்தில் காணப்பட்ட குணங்களையும் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் மனிதனின் தேவைகளை சந்திப்பார் என்பதையும் அவள் ஆணித்தரமாக நம்பியிருந்தாள். எனவே அவள் செல்வந்தரை தேடி ஓடவில்லை. அந்த காலத்தில் தீர்க்கதரிசியுடைய கரத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் வெறும் கையோடு சுற்றினவர்கள். இவளும் ஆனால் அவளுடைய கரத்தை பார்க்கவில்லை. ஆனால் அவரிடத்தில் இருக்கிற தேவ வல்லமையை அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால் கண்டுபிடித்தாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அவள் தீர்க்கதரிசியினுடைய மனைவியாக இருந்ததினாலே அநேக தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த பட்டணங்கள் ஒன்றில் அவள் வாழ்ந்திருக்கலாம். ஒருவேளை கில்கால், பெத்தேல், எரிகோ. மாத்திரமல்ல, அவளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்ன செய்தது என்று சொன்னால் அவளுடைய பார்வையை திறந்தது. அவள் சரியான தீர்க்கதரிசியின் இடத்திலே போய் தன்னுடைய தேவைகளை சொல்ல ஆரம்பித்தாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இன்றைக்கு எத்தனை பேர் ஒரு தேவை வந்தவுடன் நண்பருக்கோ பேரண்ட்ஸுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது வேறு யாரோ ஒரு இடத்தில் சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறோம். அல்லது ஒரு தேவை வந்தவுடன் முதலாவது அதை நான் தேவனிடத்தில் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் இந்த பெண் சரியான சோர்ஸ் எங்கே, மூலதனம் எங்கே என்பதை அவள் ஆணித்தரமாய் விசுவாசித்தாள், அதை நம்பியிருந்தாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான காரியம் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் சரியான இடத்தில் போய் சரியான தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ரெண்டாவது காரியம் பார்க்கும்போது இந்த பெண்ணுடைய தேவனுடைய சமூகத்தில் அவள் விசுவாசத்தை எப்படி அவள் தொடர்பு படுத்தினாள் என்று சொன்னால் ரெடி டு பிளீட் ஃபார் ஆர் கிரைசிஸ், தன்னுடைய பிரச்சனைகளுக்காக தீர்க்க தரிசனத்தில் போய் போராடுகின்றாள். ஒரு வாட்டி கேட்டுட்டு ஏதா செய்ய முடிஞ்சா செய்யுங்க சாமி அப்படி என்று அவள் சொல்லவில்லை. ஷி வாஸ் ஜஸ்ட் பிளீடிங். வாசியுங்கள் 1 வசனத்தை திரும்ப வாசிங்க பாதியிலிருந்து. பாருங்க, அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அடிமையாக்கும்படி வந்துவிட்டால் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் தேவன் அடைக்கலமாயிருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. காட் இஸ் அவர் ரியல் ஹெல்பர். சங்கீதம் 68:5 சொல்கிறது. 50:15 சொல்கிறது தெர் இஸ் அ ப்ராமிஸ், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே நமக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறார், நீ கூப்பிடு என்று சொல்லுகிறார். ஒருவேளை இவைகளை எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள், அங்க தீர்க்க தரிசன இடத்திலே போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி இதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் என்று சொல்லுகிறாள். பிரியமானவர்களே, when we send our problem or our crisis to God, God will send His solution to us. நாம் பிரச்சனையை அனுப்பினால் அவர் தீர்வுகளை அனுப்புவாராம்.
அநேக நேரங்களில் நமக்கு தெரியும், கடவுளுக்கு இது தெரியாதா? பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம், இந்த ஸ்திரீ தன் பிரச்சனைகளை தேவ சமூகத்திற்கு அனுப்புகிறாள். தேவ சமூகத்திலிருந்து இப்பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு வர ஆரம்பிக்கிறது. எனவே அவள் தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் தேவனையும் மனிதனையும் இணைக்கிற பாலம் என்பதை புரிந்ததினாலே சரியான ஆதாரத்திற்கு, சரியான தீர்க்க தரிசனத்தில் போய் போராடுகிறாள். தன் பிரச்சனையை சரியாக சொல்ல ஆரம்பித்தால் மாத்திரமல்ல, தீர்க்கதரிசி சொன்னதை உடனே நிறைவேற்ற ஆரம்பித்தாள். She started doing, அதை உடனே செய்ய ஆரம்பித்தாள். இதில் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு நம்ம அதிகமாக சிந்திக்க வேண்டியிருக்கா, She never expected this way of God meeting our need. ஆண்டவர் இந்த வழியாக தன் தேவைகளை சந்திப்பார் என்பதை அவள் அறியவில்லை. அவன் நினைச்சது என்ன, வேறு ஏதாவது ஒரு மாற்று வழிகள் வரும் என்று நினைத்தாள். ஆனால் அங்கே தீர்க்கதர் சொல்றாரு, உங்ககிட்ட என்ன இருக்கிறது, ஒரு குடம் எண்ணெய் மட்டுமே இருக்கிறது, அது போதும், அதை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஆண்டவர் அதை கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் என்று கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வழியில் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறோம். பட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் God's way of meeting our need. அவருடைய வழி என்ன என்பதை இங்கே அவள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். அவ கேட்கல, ஒரு குடை எண்ணெயை கொண்டு போய் பாத்திரத்தெல்லாம் ஊட்டினா என்ன நடக்கும், எல்லா பாத்திரத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயாக ஊழும், அவ்வளோதானே, அப்படி கேட்கவில்லை, அப்படிலாம் கேட்கல, என்ன நடக்க போகுதுன்னு கேட்கல, ஒருவேளை கடங்காரம் வந்து எண்ணெயை பார்த்தும் பயந்து ஓடிடுவானான்னு கேட்கவில்லை. She never asked such questions. தேவன் ஏதோ ஒரு வழியின் மூலமாக, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின் வழியாக தேவன் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார் என்று சொல்லி அவள் காத்திருந்தாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை அவளிடத்தில் இருந்த காரியம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது, மிக குறுகின ஒரு சின்ன கலசத்தில் எண்ணெய் தான் அவள் வைத்திருந்தாள். வேதத்தில் ஆண்டவர் அநேகருடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். பியாண்ட் மேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆர் பியாண்ட் மேன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு மேலாக தேவன் சந்தித்ததை பார்க்கிறோம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். அங்கே காண ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை ஊற்றினார்கள், ரசமாய் மாறியது. அங்கே நாகமான் போய் தண்ணீரில் மூழ்கின்றான், 7 முறை அவன் பார்க்கிறான். கடைசி முறை வெளியே வரும்போது அவனுடைய தோல் மாம்சம் எல்லாம் மாறி போனது. 38 வருட வியாதியஸ்தன், ஒரே ஒரு வார்த்தை மாறிவிட்டது. பிரியமானவர்களே, இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அவள் தேவன் கிரியை செய்கிற வழியை ஏற்றுக்கொள்கிறவளாக இருந்தாள். ஈவன் டுடே இட் இஸ் அவர் டியூட்டி டு அக்செப்ட். சில நேரங்களில் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் கடினமாக இருக்கும். ஒரு வேத ஆராய்ச்சி விதமாக சொல்ற, நாம் கர்த்தர் சொல்லுவதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா, God will give some time to wait. God will give the things. நம்ம கேட்பதை கொடுப்பாராம், அதுக்கு முன்னே காத்திருப்பதையும் அவர் தான் கொடுப்பாராம். So even waiting and also the blessing, that is a bundle package. அது ஒரு காம்போ பேக். ஆனால் நாம் நினைப்போம், காத்திருப்பதை ஒதுக்கி வைத்து விட்டு, ஐ வாண்ட் ஒன்லி பிளஸ்ஸிங் ரைட் நவ். ஆனால் அங்கே அப்படியல்ல பிரியமானவர்களே. அவள் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டால், She had a very little sources. கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்கிறது. But now my little source is connected with the ultimate source. என்னிடத்தில் இருக்க கொஞ்சம் எண்ணெய் இப்பொழுது அதிக எண்ணெயோடு கூட தொடர்பு படுத்தப்பட்டது என்பதை அவள் உறுதி செய்தாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல் காரியம், faith is a connector between the source and the need. அதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இரண்டாவது காரியம், இந்த ஸ்திரீயின் வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், அவள் நேரம் வீட்டுக்கு போகிறார். Faith initiates network. விசுவாசம் என்பது, இட் இஸ் எ நெட்வொர்க், இட் இஸ் நாட் ஒன் மேன் ஷோ. ஒரு தனி மனிதனுடைய ஒரு காட்சிக்காக வைக்கப்படுகிற ஒன்று அல்ல, மாறாக தட் இஸ் எ நெட்வொர்க், தட் இஸ் ஒருவர் இன்னொருவரோடு கூட இணைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில் எதெல்லாம் இணைகிறது என்று பார்த்தால், விசுவாசம் என்கிற ஒரு அடித்தளத்தில் நம்ம பார்க்கும்போது, அங்கே நம்ம பார்க்கிறோம் எதெல்லாம் இணைந்தது என்று சொன்னால், தேவன் இணைந்தார், கடினமான சூழ்நிலை இணைந்தது, தேவை விதவை ஸ்திரீ அங்கே இணைக்கப்பட்டாள், விதவையினுடைய இரண்டு பிள்ளைகள் இணைக்கப்பட்டார்கள், அவளிடத்தில் இருந்த கொஞ்சம் மாவு இணைக்கப்பட்டது, அந்த இடத்துல ஒரு அற்புதம் இணைந்தது. மாத்திரமல்ல, அவள் எதிர்காலமும் இணைந்தது. திஸ் ஆல் பிளண்டட், எல்லாமே ஒன்றர கலந்தது. விசுவாசம் என்பது இட் ஆல்வேஸ் ரன்ஸ் வித் நெட்வொர்க். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, நம்முடைய விசுவாசம் என்பது தானாய் ஓர் இரவில் உண்டான ஒன்று அல்ல, அநேக காரியங்களோடு அது தொடர்புடையதாகவே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்த தோல்விகள், நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்ணார கண்ட அற்புதங்கள், இப்படி அநேக காரியங்களோடு தான் விசுவாசம் இணைகிறது. ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் அவர் நெட்வொர்க், எப்படி அந்த நெட்வொர்க் இருக்கு பாருங்க. இந்த ஸ்திரீயின் வாழ்க்கையில் அந்த நெட்வொர்க் எப்படி இருந்தது, அந்த கூட்டு முயற்சி எப்படி இருந்தது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீயும் அவள் பிள்ளைகளும் அங்கே பார்க்கும்போது தே ஹேட் அ ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் இன் த ஃபேமிலி. ஒருவேளை அந்த பிள்ளைகள் எல்லாம் வாலிப வயதில் இருப்பார்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் அந்த தாய் சொல்லுகின்ற வார்த்தையும் அவர்கள் அதற்கு கொடுத்த பதிலும் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல வயதுடையவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள். அப்போ பிரியமானவர்களே, முதல் காரியம், விசுவாச நெட்வொர்க் என்பது உலகம் முழுவதும் தொடர்பு படுத்துவதற்கு என்பதாக, அது குடும்பத்தோடு கூட தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை குடும்பங்களில் தகப்பன் அல்லது தாய் சொன்னவுடன் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்லது எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகள் எதிர்பார்க்கிறதை தகப்பனும் தாயும் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். இந்த ஸ்திரீ போய் சொல்லுகிறாள், தீர்க்கதரிசி விதமாய் சொல்லி இருக்கிறார், பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து வீட்டிற்குள் வைத்து கதவை மூட வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் அங்கே அவளுடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டாள். வார்த்தைகள் வார்த்தை 4, 5, 6, போதும். பிரியமானவர்கள், இன்றைக்கு அநேக நேரங்களில் பிள்ளைகள் நினைக்கிறாங்க பெற்றோருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க வேற ஜென்ரேஷன் வாழ்ந்தவர்கள், இப்ப நாங்க இருக்கிறது வேற ஜென்ரேஷன், we have a generation gap. பிரியமானவர்களே, எத்தனை ஜென்ரேஷன் கேப் வந்தாலும் சரி, பெற்றோர் தேவன் அவர்களுக்கு என்று சில தகுதிகளையும் சில தன்மைகளை தந்திருக்கிறார், அதை பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பிள்ளைகளுக்கு தேவன் சில தனித்தன்மைகளை தந்திருக்கிறார், அதை பெற்றோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அங்கே அந்த ஸ்திரீ சொன்ன மாத்திரத்தில் அந்த இருவரும் அவருடைய பிள்ளைகள் வீட்டிற்குள்ளாக போய் நிற்கிறார்கள், கதவை பூட்டினார்கள், தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி ஒருவருக்கொருவர் செய்வதில் புரிந்து கொள்ளுதல் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு விசுவாசம் விசுவாசம் என்று பேசுகிறோமே, இந்த விசுவாசம் என்பது நம்முடைய புரிந்து கொள்ளுதலில் குறைவு பட்டதினாலே எத்தனை குழப்பங்கள், எத்தனை பிளவுகள் இன்றைக்கு. ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு விசுவாசத்தை பார்க்கிறார் என்று சொன்னால், உடைந்து போன உடைந்த துகள்களை அல்ல. God wanted to see the network, it is connected properly. உலகம் முழுவதும் இணைந்திருக்கின்ற ஒரு நெட்வொர்க்கை தான் எல்லாரும் லைக் பண்ணுறாங்க. அதே போல் தேவனும் கூட ஒரு குடும்பம் என்கிற ஒரு நெட்வொர்க், அங்கே இட் ஷுட் பி கனெக்டட். அதில் பார்த்தீங்கன்னா, ஸோ தே நெவர் ஹேட் அ டவுட். தாய் சொன்னதை அவர்கள் பிள்ளைகள் சந்தேகிக்கவில்லை, கேள்வி கேட்கவில்லை, மாறாக தே ஜஸ்ட் அக்செப்டட். சரி, அம்மா வந்து தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள், ஓகே லெட் அஸ் ஜாயின். ரெண்டாவது ஒரு நெட்வொர்க் இருந்தது, அது இன்னும் ஒரு படி அதிகமாக போயிடுச்சு. என்ன நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தே ஹேட் அ ஃபெல்லோஷிப் வித் த நெய்பர்ஸ், பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்தக்கார வீடு, ஒவ்வொரு வீடாக போயிட்டு என்ன செய்கிறார்கள், பாத்திரங்களை எல்லாம் வாங்கி என்ன செய்கிறார்கள், அங்கே கொண்டு வருகிறார்கள். வாசியுங்கள் அங்கே. போதும், பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு வெறும் பாத்திரம் வாங்கிட்டு வாங்க, காசெல்லாம் வாங்கிட்டு வந்துடறான்னு சொன்னார்னு. ஆண்டவர் நம்மை வந்து ஆசீர்வதிப்பதற்கு வேறு பக்கத்து வீடு அக்கத்து வீடுலாம் சேர்ந்து நமக்கு உதவி பண்ணாதான்னு தேவையே இல்லை. சில நேரங்களில் நம்ம நினைப்போம், அவங்க எனக்கு உதவி பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும், இவன் உதவி பண்ணால் எப்படி இருந்திருக்கும், எங்கள் அண்ணன் எனக்கு சரியான நேரத்தில் உதவி பண்ணியிருந்தா நான் நேரம் எங்கேயோ போயிருந்திருப்பேன், இப்படிலாம் நிறைய நேரங்களில் சொல்கிறோம். பட் காட் நெவர் வாண்டட் டு டூ இன் தட் வே. ஆனால் சொல்கிறாரு, நீ வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா, ஒருவேளை சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் எந்த பாத்திரமோ காலியாக இருக்குன்னு அவன் சொன்னதை மாத்திரம் வாங்கிட்டு வா. அப்படிதான் எல்லாவற்றையும் அவர்கள் சேர்க்கிறார்கள். அது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், தே ஹேட் அ ரைட் ரிலேஷன்ஷிப் தன் அயலகத்தாரோடு, தன் உறவினர்களோடு, தன் நண்பர்களோடு. விசுவாசம் என்பது பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களோடு கூட இணைக்கப்பட்ட இணைப்பில் தான் உயிர் வாழ்கிறது. அதர்வைஸ் ஃபெய்த் வில் பி டெட், விசுவாசம் செத்ததாக இருக்கும். இன்னைக்கு ஒரு உயிரோட்டம் உள்ள விசுவாசம், தட் ஹஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் அவர் நெய்பர்ஸ், அவர் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ், எல்லாரோடு கூட சேர்ந்த ஒன்று. இப்போ பார்த்தீங்களா, அவர்கள் தே ஆர் ரெடி டு ஷேர், அவங்க எல்லாம் தங்களிடம் இருக்கிறதா கொடுக்குறாங்க, எம்டியாக தான் கொடுத்தாங்க, யார்கிட்டையும் ஒன்று வாங்கி கொண்டு வரவில்லை. தே ஆல் ஜாயின் இன் த பிளான் ஆஃப் காட். ஒருத்தர் வீட்டில் போய் கேட்குறாங்க, ஒரு அஞ்சு பாத்திரம் கொடுங்க, உங்கள் வீட்டில் காலியாக இருக்க பாருங்க என்ன நடக்க போகுது. இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை வந்தாகி விட்டது, பாத்திரங்களை கொண்டு போய் வீட்டில் வைக்க வேண்டும், அவ்வளோதான் எங்களுடைய வேலை. The rest will be taken care by God. ஆண்டவர் மீதியை செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கே they had a right network with the near and dear ones. மற்றவர்களோடு இவன் பிரியமானவர்களே, திருச்சபை என்பதும் கூட that is a reflection of a network. அதுவும் கூட ஆண்டுடைய பார்வையில் ஒரு பெரிய நெட்வொர்க்காக தான் தேவன் பார்க்கிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபெய்த் இஸ் ஷேரிங் நெட்வொர்க், அது மற்றவரோடு பகிர்ந்து கொடுக்கிற நெட்வொர்க். எனவேதான் நாம் எல்லாரும் சரீரத்தின் அவயவங்களாக தேவன் இணைக்கின்றார். எபிரேயர் 10:25 சொல்லும்போது சபை கூடுதலை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லுகிறார். Why? That relationship, that network is must. மற்ற சகோதரர்களோடு தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் அவசியமாக இருக்கிறது. அதை அருமையாய் கொரிந்து திருச்சபைக்கு பவுல் எழுதுவார், நான் நற்றினேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளைய செய்தார். The network is not limited to the human level, but also it goes beyond human limitation, connected with God. ஒரு மனிதன் ஆண்டவருக்குள் வருவதற்கும், ஒரு குடும்பம் வருவதற்கும், ஒரு தேசம் வருவதற்கும் பலர் பல கோணங்களில் இணைப்புகள் தேவை என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, faith initiates network. விசுவாசம் அங்கே நெட்வொர்க்கை உறுதி செய்கிறது அல்லது இணைக்கிற பாலமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு சிரிப்பான ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு திருச்சபையில், பழைய காலத்து திருச்சபை, எனவே நூற்றுக்கணக்கான வௌவால்கள் வந்து தங்க ஆரம்பித்தது. மூன்று போதகர்களுக்கு உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாங்க, இது என்ன பண்ணலான்னு. அப்போது ஒருத்தர் சொன்னார், நான் வந்து வௌவாலை வந்து பார்த்து ஷூட் பண்ண ஒரு சின்ன கன் வாங்கினது, வவால் பறந்து போயிடுச்சு, ரூஃப் ஓட்ட உடந்துருச்சு, எங்கள் ட்ரஸ்டீஸும் அட்மின் கவுன்சிலும் என்னை போட்டு திட்டிக் கொண்டே இருக்கிறாருன்னு சொல்லி. அப்படியா? உடனே ரெண்டாவது போதகர் பேச ஆரம்பித்தார், நீங்கள் என்ன பண்ணீங்க? அவர் சொன்னார், நான் எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு 50 miles அந்த பக்கம் போய் விட்டுட்டு நான் நேராக வீட்டுக்கு வந்தேன், நான் வரதுக்கு முன்னே அவங்க எங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க. வா, வாட் அ கிரேட். மூணாவது ஆள் சொன்னார், நான் ஒன்றும் பண்ணல, எல்லாரையும் கூப்பிட்டு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரவே இல்லை, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, ஒருவேளை வேடிக்கையான ஒரு சம்பவமாக இருந்தாலும், திருச்சபை என்பதை தேவன், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு டே பை டே அட்டண்டன்ஸ் ஆஃப் ஒவ்வொரு திருச்சபையும் குறைவுபட்டு கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் விசுவாசம் என்பது that initiates network. ஒரு மனிதனாக அல்ல, ஆண்டவர் எனவே தன் சீடர்களை உருவாக்கினார், சீடர்கள் அப்போஸ்தலர்களாய் மாறினார்கள், அப்போஸ்தலர்கள் போய் சுவிசேஷம் அறிவித்தார்கள், உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவியது. இன்றைக்கு பார்க்கும்போது அந்த விசுவாசம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டிக்கொண்டு நிறைவாக இந்த ஸ்திரீனிடத்தில் காணப்பட்ட விசுவாசத்தினுடைய இன்னொரு பரிணாமம் என்னவென்று சொன்னால் ஃபெய்த் டிமாண்டட் ஆக்டிவ்னஸ் ஃப்ரம் ஃபெய்த்ஃபுல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசத்திற்கு என்கிட்ட விசுவாசம் இருக்கு 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 என்று சொல்லுகிற வார்த்தை அல்ல, உடனடியாக அதை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு அல்லது அதை பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கு இவள் என்ன செய்தார் என்று சொன்னால் உடனடியாக அவள் திட்டமிட்டாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறது, ஆனால் விசுவாசத்தை பயன்படுத்துவதற்கு தயக்கங்கள் இருக்கிறது. செய்யலாமா வேணாமா, விசுவாசிக்கலாமா வேண்டாமா என்கிற குழப்பங்கள் மேல் குழப்பங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், சென்ட் அகஸ்டின் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய சர்ச் ஃபாதர் இசேஸ் அவருடைய வார்த்தையில் விதமாக எழுதுகிறார், ப்ரே ஆஸ் தோ எவ்ரி திங் டிபெண்டன்ட் ஆன் காட், ஜெபம் பண்ணு எல்லாம் தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி, அதுக்கப்புறம் ஒர்க் ஆஸ் தோ எவ்ரி திங் டிபெண்டன்ட் ஆன் யூ, ஆனால் வேலை செய்யும் போது எல்லாம் எனக்கு கிடைக்கும் அல்லது எல்லாவற்றையும் நான் பெறுவேன் என்று உற்சாகமாக வேலை செய். We have to believe, at the same time we have to act. விசுவாசிப்பது என்பது ஏதோ ஒரு பட்டம் அல்ல, இட் இஸ் நாட் அ கிராஜுவேஷன் சர்டிபிகேட், பட் இட் இஸ் அ டே பை டே ஆக்ஷன், ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற அனுபவம். அப்ப இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில என்ன என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது, த ஆக்டிவ் இன்வால்மெண்ட் ஆஃப் அ விடோ, அவள் தன்னை முழுவதுமாக இணைத்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட இணைப்பு என்று பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்கு தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரத்தில் சரி இன்னைக்கு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு விட்டுருவோம், நாளைக்கு ஆரம்பிக்கலாம், நாளை மறுநாள் ஆரம்பிக்கலாம் என்றெல்லாம் ஷி நெவர் போஸ்ட்போன் த திங்ஸ் பட் ஷி ஸ்டார்டட் தென் அண்ட் தேர். உடனடியாக வீட்டுக்கு போனால், உடனடியாக குமாரர்களை அழைத்தால், அக்கம் பக்கத்தில் போய் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்தால், கதவை பூட்டினால், இருக்கிற எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்தால், எண்ணெய் நிறைந்து விட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வி நீட் டு பி வெரி ஆக்டிவ் வென் வி இன்வால்வ் இன் த வர்க் ஆஃப் காட். தேவன் சொல்லுகிற காரியங்களை செய்வதற்கு வி ஹவ் டு பி ஆக்டிவ், வி ஷுட் நெவர் பி லேசி. அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்னா, யாக்கோபு மிக அழகாக எழுதுகிறார், வாசிங்கள் யாக்கோபு முதல் அதிகாரம் 23 வசனங்கள், 23, 24, 25, ஜேம்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 23, 24, 25, எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறான் பாருங்க. தன்னைத்தான் பார்த்து அவிட்டம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுகிறான். He will forget. வேதவசனத்தை படிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் நாம் யார் என்பதை அறிந்து கொண்டாலும் அது சில நிமிடங்களுக்குள்ளாக மறந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசு கிறிஸ்துவானவர் திரும்ப திரும்ப அதை தான் ஞாபகப்படுத்துகிறார். அங்கே நம்முடைய மாற்றம் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உன்னதமான விசுவாசத்தின் நிலைகள் வர வேண்டும் என்று சொன்னால், வி ஹவ் டு பி ஆக்டிவ், வி நீட் டு ஷோ அவர் ஆக்டிவ்னஸ் இன் அவர் ஃபெய்த். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனவே தான் அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில் அந்த 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு தெரியும், யாரும் அவங்களை தூக்கிட்டு வரலாம் சொல்லலை, இயேசுவின் பாதத்தில் கொண்டு போய் விட்டால் இவர்களுக்கு சுகம் நடக்கும் என்று சொல்லி உடனே 4 பேர் இயேசு பிரசங்கிக்கிறார், அற்புதம் செய்கிறார்னு நேரம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த 4 பேருக்குள் இருந்த விசுவாசம், இட் வாஸ் ஆக்டிவ், ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்தை பார்த்து அந்த மனிதனை சுகப்படுத்தினார். அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தை பார்க்கிறோம், தீர்க்கதரிசி அங்கே அப்போஸ்தலர்கள் ரோட்டில் நடந்து போகிறார்கள், அநேக வியாதிக்காரர்களை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய நிழல் படும்படி போடுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் விசுவாசம் ஆக்டிவாக இருந்தது, சுகத்தை அநேகர் கண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அதை தான் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண்ணுடைய விசுவாசம் இட் வாஸ் ஆக்டிவ், இட் வாஸ் நாட் லேசின, இட் வாஸ் நாட் என்ன சொல்ல, திரும்பி இன்னொரு நாளைக்கு பண்ணலாம் என்று ஒத்தி வைக்கக்கூடிய அல்லது ஒரு சோம்பலான விசுவாசம் அல்ல, இட் வாஸ் ஆக்டிவ் ஃபெய்த். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபெய்த் டர்ன்ஸ் சிம்பிள் இன்டு எக்ஸ்ட்ராஆர்டினரி, விசுவாசம் சிறியதை பூத கண்ணாடி வைத்து பார்க்க செய்யும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கு படிக்கிறதுக்குலாம் ஒரு கண்ணாடி வந்து விட்டது, நம்ம கண்ணு பிரச்சனையாக இருந்தால் கூட என்ன பண்ணலாம், பெருசாக பார்க்கலாம். அதே போல் பூத கண்ணாடி போல் விசுவாசம் சாதாரணதை பெரிய அளவில் காண்பிக்க ஆரம்பிக்கும். எப்படிலாம் காண்பிச்சு பார்த்துங்க, பை ஃபெய்த் அவளிடத்தில் இருந்த எண்ண கொஞ்சம், ஆனால் அதனால் வந்த விசுவாசத்தினால் ஏற்பட்ட மாற்றம் எல்லா பாத்திரமும் நிறைந்தது. எல்லாம் எம்டி, எல்லாம் காலியா இருந்தது. பட் நவ் இட் இஸ் ஆல் ஃபுல். அவளிடத்தில் இருந்த பிரச்சனை பெரியதா இருந்தது. இப்ப என்ன வந்த பிரச்சனை சின்னதா மாறிடுச்சு. அவளுடைய குடும்பத்தில் அவ்வளவு நேரம் வந்து பெரிய துக்கம் இருந்தது, இப்போ சந்தோஷம் வந்துருச்சு. துக்கம் குறைந்து போய்விட்டது. The family become full of joy. விசுவாசம் என்ன செய்ததுன்னா, வேதத்தில் சொல்லணுமா, விசுவாசத்தோடு ஒரு மனிதன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா போயிடும், எப்ப போகும்? அது கல்லில் பாறையை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. பட் ஆக்டிவ் ஃபெய்த் தட் வில் டர்ன் திங்ஸ், அதுதான் மாற்றத்தை உண்டாக்கும் என்று கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக அந்த விசுவாசத்தினுடைய ஆக்டிவ்னஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஃபெய்த் டிமாண்ட்ஸ் பிளானிங். விசுவாசம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க கொடுக்க, ஆண்டவர் விசுவாசத்தின் மூலமாக பலன் கொடுக்க கொடுக்க, வி ஹாவ் டு ஹாவ் அ பிளான். நான் என்ன செய்ய போகிறேன்? இன்னைக்கு சில பேர்கிட்ட போய் யாராவது வந்து கேட்டாங்கன்னா, இதெல்லாம் வந்தால் நீ என்ன செய்வாய்? ஆண்டவர் இந்த இரவில் உனக்கு இவ்வளவு உனக்கு ஒரு வேலையோ ஒரு புதிய புதிய நன்மைகள் எல்லாம் கொடுத்தனா என்ன செய்வாய்? சில பேர் வாங்குறத வாங்கி ஆண்டவர் அப்படியே ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுவோம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்திரீ என்ன செய்தால், உடனடியாக தன்னுடைய வீட்டில் இருக்க எண்ணெய் கலசம் எல்லாம் நிறைந்தது. உடனே தேவ மனிதனத்தில் ஓடுகிறாள், ஓடி போய் சொல் கேட்கிறாள், இப்போது வீடு முழுவதும் எண்ணெய், நான் என்ன செய்ய வேண்டும்? காட் ஆல்வேஸ் wants you and me to come and ask his guidance. அவருடைய ஆலோசனை கேட்க விரும்புகிறார். விசுவாசத்தினால பெரிய பெரிய காரியங்கள் நடக்க ஆரம்பித்தவுடன் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பவும் போய் நிற்கணும். அங்கே போய் அவள் கேட்கிறாள். அப்போ தான் அவன் சொல்கிறான், அதை விற்று கடங்கறக்கெல்லாம் கொடுத்து கடன் பிரச்சனைலாம் தீர்த்துட்டு நீயும் உன் குடும்பமும் நன்றாக இரு என்று சொல்லி. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, அநேக காரியங்களில் பிளானிங் இல்லாதனால ஆண்டவர் இதை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறார். அதை சரியாக திட்டமிடும் பொழுது ஆண்டவர் இன்னமும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு பெரிய ஒரு கெமிக்கல் கம்பெனியில் ஃபயர் வந்துவிட்டது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கெமிக்கல் எல்லாம் எரிந்து நாசமாகிக் கொண்டிருந்தது. இந்த சத்தம் அலர் அந்த கம்பெனி எரிய ஆரம்பித்ததும் ஃபயர் பிரிகேடு எல்லாம் வந்துட்டாங்க. உடனே அதை அணைக்க ஆரம்பித்தார்கள். கம்பெனி முதலாளி அங்கே வந்து நின்று கொண்டு சொல்ல ஆரம்பித்தார், ஐயோ அந்த கம்பெனியில் உள்ள நடு அறையில் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாலாம் இருக்குது, அதை யாராவது எடுத்து கொண்டு வந்து கொடுத்தால் $50,000 நான் கொடுப்பேன் என்று கதறினார். அதை கேட்டதும் ஃபயர் பிரிகேடில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இன்னும் வேகமாக தண்ணீரை பீச்சு அடைத்து கொண்டு இருந்தார்கள். இன்னும் நேரம் கடந்து போனது, தீ இன்னும் வேகமாக எரிந்து கொண்டது. அவளை உற்சாகப்படுத்தும் விதமாக இன்னொரு முறை அவர் சத்தமிட்டு சொன்னார், யாராவது அந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபார்முலாவெல்லாம் சேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா $100,000 கொடுப்பேன் என்று சொன்னார். இந்த சத்தம் கொஞ்ச நேரத்திற்குள் அங்கே ஊரெல்லாம் பரவி விட்டது. ஒரு வயதான சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்கெல்லாம் அந்த என்ன சொல்றது பொது சேவை செய்கிறவர்கள், அவங்க ஒரு டீம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. பெரிய பெரிய வண்டி அவங்களும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து ஃபயர் அடித்து கடைசியில் ஃபயரை அணைந்து கொண்டு வர நேரம் இன்னும் உற்சாகப்படுத்த முடிய சொன்னார், யார் இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வராங்க அவங்களுக்கு $200,000 கொடுப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு வயதான பெரியவர் அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிற இடத்தை நோக்கி ஓடினார். எல்லாத்தையும் அணைச்சி அந்த டாக்குமெண்ட்டை கையில் கொண்டு வந்தார். கொண்டு வந்து அந்த முதலாளியினுடைய கரத்தில் கொடுத்தார். கொடுத்ததும் முதலாளிக்கு பயங்கர சந்தோஷம். அவர்கிட்ட $200,000 அவருடைய கரத்தில் கொடுத்தார். கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் சொன்னார், எங்கள் வண்டியினுடைய பல வண்டிகளுக்கு டயரெல்லாம் தேஞ்சி போய் உதவி இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறது, அதெல்லாம் மாற்றுவேன். அடுத்து எல்லா வண்டிக்கும் பக்கா பிரேக் சிஸ்டம் மாற்றுவேன். இன்னும் புதுசாக ஒரு 10 வண்டி வாங்குவேன். ஏனென்றால் இன்னொரு தீ விபத்து எங்காவது ஏற்பட்டால் உடனடியாக போய் நான் என்ன செய்வேன், அதை அணைக்க முயற்சிப்பேன் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, தேவன் அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்பதற்காகத்தான் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நானும் என் குடும்பமும் ஒரு சிறிய வட்டத்திற்குள் வாழ்வதற்காக அல்ல. நம்முடைய தேவைகள் இருக்கலாம், நம்முடைய வாஞ்சைகள் இருக்கலாம், நம்மிடத்தில் இருக்கிற சோர்சஸ் குறைவாக இருக்கலாம், ஆனால் திட்டமிட ஆண்டவர் அழைக்கிறார். வாட் யூ ஆர் கோயிங் டு டூ? கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு திட்டமிடும்படியாய் விசுவாசம் கற்றுக் கொடுக்கிறது. Faith alone teaches you how to utilize when God gives some blessings. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் இந்த விதவை பெண் வாழ்க்கையில பார்க்கும்போது, faith is a connector between source and the need. தேவைக்கும் மூலதனத்திற்கும் இடையிலே தொடர்பு. Faith initiates network. விசுவாசம் மற்றவர்களோடு கூட இணைந்து செயலாக்க நம்மை மற்றவர்களோடு கூட இணைக்கிறது. Faith demands activeness in faithful. நம்ம எப்பொழுதுமே ஆக்டிவா ஒர்க் பண்ணுவதற்கு விசுவாசம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. எனவே இந்த காலங்களில் நம்முடைய விசுவாசத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், கர்த்தருக்குள் வளருவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.